காதல், அன்பெனும் வீணையில் அன்றாடம் மீட்டப்படும் அமரத்துவம் வாய்ந்த இசை. இந்த மூன்றெழுத்து மோகனத்தில் இனம் புரியாத தேவமயக்கம் இழையோடுகிறது. இந்த இனிய மயக்கத்தில் மூழ்காத மனிதர்களே இல்லை. மதம், இனம், மொழி, தேசம் என்று பேதப்படுத்தும் எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்கள் அனைவரையும் கவிஞன் பாரதி காதலிக்க அழைக்கிறான். கவிதையும் கானமும் சிற்பமுதற் கலைகளும் காதலர்க்கு மட்டும் கைவரப்பெற்றவை என்று உரத்த குரலில் உணர்த்துகிறானவன். காதல்தான் வாழ்க்கை நேசிப்புக்கான வழிக்கதவங்களை திறந்து வைக்கும் மூல முழுமுதல் மந்திரம். எந்த மனிதனும் தன் வாழ்வில் ஒருமுறையாவது காதலிக்காமல் கண்மூடுவதில்லை. ஆதாம் ஏவாள் காலம் தொட்டு இன்று வரை காதல் அனுபவம் ஒரே மாதிரிதான் இருக்கிறது. வரலாறு வடித்துக் காட்டும் ஆண்டனி கிளியோபாட்ராவிலிருந்து இலக்கியங்களில் இரவா இடம்பெற்ற ரோமியோ ஜூலியட், கயஸ் லைலா, சலீம் அனார்கலி, அம்பிகாபதி அமராவதி என உண்மையான காதல்கள் யாவும் துயரத்தில்தான் முடிந்திருக்கின்றன. காதலுக்குள்ள ஆற்றல் அளப்பரியது. அது கடந்த காலத்தில் மன்னர்களின் தலைகளிலிருந்து மகுடங்களை இறக்கி வைத்தது. ஆதிக்கவாதிகளின் அடிமனத்தில் நுழைந்து ஆயுள் வரை அலைக்கழித்தது. இரக்கமற்ற அரக்கர்களின் இதயங்களிலும் ஊடுருவி இடம் பிடித்தது. மார்க் ஆண்டனி ரோமப் பேரரசின் முப்பெரும் ஆட்சியாளர்களில் ஒருவன். ஜூலியஸ் சீசரின் வலக்கரமாக விளங்கியவன். தரைப்படைப் போரில் தன்னிகரற்றவன். முதற் பார்வையிலேயே கருப்பழகி கிளியோபாட்ராவின் காதல் வலையில் விழுந்தவன். டைபர் நதியில் ரோம் கரைந்து போகட்டும், அகன்று விரிந்த பேரரசு உடைந்து நொறுங்கட்டும், கிளியோபாட்ராவின் காதலே என் வாழ்வின் உன்னதம் என்று பிரகடனம் செய்தவன். நீ வசைபாடினால் அது ஓர் அழகு, வாய்மலர்ந்து சிரித்தால் அதுவும் அழகு, கண்கலங்கி அழுதால் அதுகூட அழகு என்று காதல் வயப்பட்டு வர்ணித்தவன். அரசியல் நிர்பந்தங்களால் அவளை பிரிந்து அவன் ரோம் செல்ல நேர்ந்தது. அந்த பிரிவை தாங்க முடியாமல் தவித்த நைல் நதி நங்கை கடிதத்தில் காதல் காவியம் படைத்து அன்றாடம் அவனுக்கு அனுப்பி வைத்தாள். ரோமில் எழுந்த எதிர்ப்பை தவிர்க்க ஆக்டேவிய சீசரின் தங்கை ஆக்டேவியாவை ஆண்டனி மனமுடிக்கும் சூழல் உருவானது. ஆனாலும் கைப்பிடித்தவளிடம் அன்பு செலுத்த இயலாமல் மாறாத காதல் மயக்கத்தால் மீண்டும் அலெக்சாண்ட்ரியா வந்து கிளியோபாட்ராவின் காலடியில் விழுந்தான் ஆண்டனி. தங்கையை தவிக்க விட்டு பேரரசின் பெருமையைச் சிதைத்து ஒரு பெண்ணின் அழகில் அறிவிழந்து கிடந்தவனுக்கு எதிராக ஆக்டேவியஸ் படையெடுத்தான். ஆக்டியம் என்ற இடத்தில் கடல் போர் நடந்தது. போரை பார்வையிட கிளியோபாட்ரா தனிக்கப்பலில் சென்றாள். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்ததில் அவள் அஞ்சி தன் கப்பலை மீண்டும் அலெக்சாண்ட்ரியாவுக்கே திருப்பினாள். களத்தில் போர் புரிந்த போதும் காதலியின் மீது கண் வைத்திருந்த ஆண்டனி பாதிப்போரில் படையை கைவிட்டு அவளை பின்தொடர்ந்தான். முத்தத்தின் வெதுவெதுப்பில் ஒரு மாவீரனின் சித்தம் சிதைந்ததில் வீரர்கள் மனம் நொந்தனர். வெற்றி மாலை ஆக்டேவியஸின் தோளில் வந்து விழுந்தது. ஏற்கனவே ஜூலியஸ் சீசர், பாம்பே இருவரையும் காதல் வலை விரித்து சீரழித்தவளாயிற்றே இந்த கிளியோபாட்ரா. தோல்வியுற்ற தன்னையும் அவள் வெறுத்து விடுவாள் என்று எண்ணிய ஆண்டனி அவள் காதலை சந்தேகித்து கடும் மொழியில் வசைபாடினான். அவனது சினத்தை தவிர்க்க நினைத்த அவள் ஆண்டனி என்ற வார்த்தையை கடைசியாக உச்சரித்தபடி கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு பொய்யை சொல்லும்படி மார்டியன் என்கிற அலிகை அனுப்பி வைத்தாள். காதலி இல்லாத உலகில் ஒரு நொடியும் வாழ விரும்பாத ஆண்டனி வாளை நிலத்தில் நட்டு அதன்மேல் விழுந்து குற்றுயிராக கிடக்கும் நிலையில் தன் காதல் தேவதை உயிரோடு இருப்பதை அறிந்தான். அவளிடம் தன்னை கொண்டு சேர்க்கும்படி காவலரிடம் வேண்டினான். கல்லறை மாளிகையில் இருந்த கிளியோபாட்ராவிடம் சேர்ந்த ஆண்டனி, அன்பே, உன் கடைசி முத்தத்துக்காக இன்னும் என் உயிர் காத்திருக்கிறது என்று சொல்லி கண்மூடினான். வானத்தில் வட்டமிடும் நிலவின் கீழுள்ள மண்ணுலகில் இனி சிறப்புக்கு உரியவை எதுவுமில்லை என்று வாய்விட்டு அழுத அந்த பேரழகி ஏற்கனவே திட்டமிட்டபடி கொண்டுவரப்பட்ட விரியன் பாம்பை தன் மார்பில் ஏந்தினாள். குழந்தை என் மார்பில் தவழ்ந்து பாலருந்துவது என்னை கிறங்கச் செய்கிறது என்று சொன்னபடி இறுதியாக உறங்கியே போனாள் அவள். மகுடம் தாங்கிய மாவீரர்களும் பேரழகு பேரரசிகளும் காதல் வலையில் சிக்கியதால் கல்லறை காவியங்களாகவே கடைசியில் முடிந்தனர். நெப்போலியன் போனபார்ட் ஒரு சாதாரண படைவீரனாயிருந்து தன் பேராற்றலால் படைத்தலைவனாய் உயர்ந்து பிரெஞ்சு புரட்சியின் விளைவுகளை தனக்கு சாதகமாய் வளைத்து பேரரசனாய் மகுடம் சுட்டி கொண்டவன். பாரிஸில் கலவரத்தை தடுக்க மக்களிடமிருந்து ஆயுதங்களை பறிக்க ஆணையிட்டான். ஈஜில் என்ற 12 வயது இளைஞன் ஒருநாள் நெப்போலியனிடம் வந்து நின்றான். கிலட்டின் தலைவெட்டி கருவிக்கு இரையாகிவிட்ட தன் தந்தையின் வாளை அவர் நினைவாக வைத்திருக்க தன்னிடம் தரும்படி வேண்டினான். மனமிறங்கிய போனபார்ட் அந்த வாளை வரவழைத்து அவனிடம் தந்து வாழ்த்தி அனுப்பினான். நெப்போலியனின் பெருந்தன்மையை பாராட்ட ஈஜிலின் தாய் ஜோசஃபைன் நேரில் வந்தாள். முதல் சந்திப்பிலேயே இரு விழிகள் கலந்து இதயங்கள் இணைந்தன. ஜோசஃபைன் ஒரு விதவை, 2 பிள்ளைகளுக்குத் தாய். நெப்போலியனை விட வயதில் மூத்தவள். ஆனால் இளமை கொஞ்சமும் கலையாத பேரழகு பெட்டகம். கால நடையில் காதல் வளர்ந்து பதிவு திருமணத்தில் முடிந்தது. குடியரசுக்கு விடை கொடுத்துவிட்டு பிரெஞ்சு பேரரசின் முடிசூட்டி கொண்ட நெப்போலியன் ஜோசஃபைனை பேரரசியாய் அமரச் செய்து அழகு பார்த்தான். காதல் வசந்தத்தில் 15 ஆண்டுகள் கடந்தன. தனக்கு பின்னால் ஆட்சியில் அமர்வதற்கு நெப்போலியனுக்கு ஒரு வாரிசை பெற்றுத்தர ஜோசஃபைனால் முடியவில்லை. வேறு வழியின்றி நெப்போலியன் அவளை விவாகரத்து செய்துவிட்டு ஆஸ்திரிய இளவரசி மரிய லூயிசாவை மணம் முடித்தான். நெப்போலியன் நலனுக்காக ஜோசஃபைனும் விலகி கொண்டாள். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் மறக்க முடியாமல் இறுதி வரை தவித்தனர். ரஷ்ய படையெடுப்புக்கு பின்பு நெப்போலியனின் வீழ்ச்சி படலம் தொடங்கியது. தோல்வி தவிர்க்க முடியாதது என்று தெரிந்த நிலையில் போருக்கு புறப்பட்டவன் ஜோசஃபைனை சந்தித்தான். என்றும் என் அன்பிற்குரியவளே, நல்வாய்ப்பு தேவதைகளால் இதுவரை ஆசீர்வதிக்கப்பட்ட நான் முதன்முதலாய் இன்று ஆபத்து வளையத்திற்குள் சிக்கிக் கொண்டேன். இந்த நேரத்தில் உன்னைத் தவிர உலகில் என் நம்பிக்கைக்குரியவர் வேறு எவருமில்லை என்று கட்டித் தழுவி கண்ணீர் விட்டான். எல்பா தீவில் அவன் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பு ஜோசஃபைன் இனி வாளுக்கு விடை கொடுத்துவிட்டு பேனா பிடித்து என் வரலாற்றை வரையப் போகிறேன். என் நெஞ்சில் என்றும் நீங்காமல் நின்று ஒளிவிடும் எழிலரசியே, உன்னை எப்போதும் மறவாத என்னை நீ மறவாமல் இருக்க வேண்டும் என்று உருக்கமாக கடிதம் எழுதி அனுப்பினான். நெப்போலியன் சாவின் மடியில் சேர்ந்தபோது வாய் திறந்து சொன்ன கடைசி வார்த்தை ஜோசஃபைன். உலகத்தை ஆதிக்கம் செய்தவன் உள்ளத்தை காலம் முழுவதும் ஆதிக்கம் செய்த அதிசயம்தான் காதல். அடால்ஃப் ஹிட்லர் 3.5 கோடி மக்களுக்கு மரணம் தந்தவன். 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தவன். படுகொலை செய்யப்பட்டவர்களின் தங்கப் பற்களையும் திருமண மோதிரங்களையும் கொள்ளையடித்து அவர்களுடைய சடலங்களை சோப்பு தயாரிக்க பயன்படுத்தியவன். இந்த இறுகிப்போன இதயப்பாறையிலும் காதல் ஈரம் கசிந்தது. தனது 40 வயதில் 17 வயது ஈவா பிரானை ஹிட்லர் சந்தித்தான். அதுவரை யாரையும் மனமுடிக்காதவன் வாழ்நாள் முழுவதும் ஈவாவிடம் மட்டுமே காதல் கொண்டான். ஜெர்மனியின் சான்சலராய் பதவியேற்ற பின்பும் அவளை அவன் கைவிடவில்லை. ஆண்டுதோறும் அவள் பிறந்த நாளில் வைர நகைகளை பரிசளித்து வாழ்த்தினான். ஹிட்லருக்கு 50 வயதான போது மிகவும் இளமையாக இருந்தாள் ஈவா. அவளை வேறு யாரையாவது மனமுடித்து வாழும்படி வற்புறுத்தினான் ஹிட்லர். என்னை நீங்கள் மனமுடிக்காமல் போனாலும் உயிர் உள்ளவரை நீங்களே என் கணவர் என்றாள் ஈவா பிரான். 2ஆம் உலகப் போரில் மிக மோசமான தோல்வியை தழுவி ரஷ்ய படைகள் கைது செய்வதற்கு பெர்லினில் நுழைந்துவிட்ட நிலையில் சுரங்க மாளிகையின் ரகசிய அறையில் தங்கியிருந்த ஹிட்லர் தன் ஆசை காதலி ஈவாவிடம் தன்னை விட்டு விலகி வெளியேறும்படி வேண்டுகிறான். உங்களை விட என் உயிர் பெரிதில்லை. இப்போதாவது என்னை மணந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவி என்ற உரிமையோடு நானும் மகிழ்ச்சியுடன் சாவேன் என்ற ஈவாவின் காதலில் ஹிட்லர் நெகிழ்ந்தான். இருவருக்கும் மரணப் பொழுதில் மனவிழா நடந்தது. அதன்பின் ஹிட்லர் தற்கொலை செய்து மேஜை மேல் சாய்ந்து சரிந்தான். அவன் காலடியில் ஈவா பிரான் சடலம் தலைகுப்புற விழுந்து கிடந்தது. கல்லுக்குள்ளும் ஈரம் கசியும் என்பதற்கு ஹிட்லரின் காதலே சாட்சி. நம் வாழ்காலச் சமூகத்தில் காதல் என்ற போர்வையில் காமம்தான் களிநடம் புரிகிறது. எங்கோ அரிதாய் அபூர்வமாய் குறிஞ்சிப் பூவாய் சில காதலர்கள். காதலுக்கு உடம்பு தேவையில்லை என்பதல்ல. ஆனால் காதல் வெறும் காமமல்ல. காமத்துக்கு உடம்பு ஒன்றுதான் குறி. காதல் உடம்பின் சதை எலும்புகளை ஊடுருவி உள்ளத்தின் உணர்வுகளை அலங்கரிக்கும். காமம் உடம்பில் தொடங்கி உடம்பிலேயே முடிந்து போகும். காதலோ உதிரத்தின் அணுக்களில் கலந்துவிடும். சாதிகளற்ற சமுதாயம் என்றாவது ஒரு நாள் காதலினால் மட்டுமே சாத்தியமாகும். ஆதலால் மானிடரே, மறவாமல் காதல் செய்வீர்.